ಮಾಚಾರ್ಯ ರಂಜಿತ್ ಭಂಡಾರ ಮಂತುಮ, ಗರು ನಾಲ್ಕುಡೇವ
ಮಂತ್ರಿ ತುಮಾಟ ಬಾಧಾಕರೇ ನೇ ತುಮಾಗೆ ಕಥಾ ತುಲ ಪ್ರತಿಪಕ್ಷ ಮಮೇಮ ಕರಾನ್ನೆ ಹಬೈ ಮಮ ಮೇ ನಾಗರಿಕ ಪುನರ್ಜೀವನ ವ್ಯಾಪೃತಿ ಕಿನ ಸಂಕಲ್ಪೆ ಗೋಟಾಬೆ ರಾಜಪಕ್ಷ ಮೈತ್ರಿತುಮ ಸಕಾಸ್ಕರಿ ಇತಾಮತ್ಮ ವಿಧಿಮತ್ ಆಕಾರಗಿಟ ಇತುಮ ಗೆವಾಲ್ ಪನಸ್ ದಾಹ ಹಂಗುನಾಗತ್ತ ಓಂಟ ಅಳುತ್ ನಿವಾಸ ಲಬಾದಿನಿತ ಇತಂದಿ ಏ ಇಡಂ ನಿಧಾಸ್ಕರ ಗತ್ತೆ ಏ ಇಡಂ ವಲಟ ಆಯೋಜಕಯನ್ ಗೆನಲ್ಲ ಏ ಮುದಲ್ ವಲಿನ್ ಅಳುತ್ ನಿವಾಸ ಹದನ್ನ ಮಿಸ ಏವಾ ಬಹುಜಾತಿಕ ಸಮಾಗಮ ವಲಟ ವಿಕುನನ್ನ ನೆವೇ ಏ ಮರ್ಮನಾಗ ಅಪಿಟ ಕವದಾವತ್ ತಿಬುನ್ ನೇ ಅಪಿ ಯಂ ಕಿಸಿ ಕೆನೆ ಇಡಮಕಿನ್ ಅಯಿನ್ ಕರಾನಂ ಏ ಹೆಮ್ಮ ಕೆನೆಕೊಟ ಅಪಿ ನಿವಾಸ ದೆನ್ನ ಸಲಸು
ಮುಜಿಬುಲ್ ರಹಮಾನ್ ಗರು ಮಂತ್ರಿಮ ಕೆಟಿ ಕೆಟಿ ಕರಂದ
ಕೆಟಿ ಕರನ್ನ ಎತುಮಾ ಮೇ ಮತ ಕೊರಬಿಂದ ಕಿಯನ್ನೆ ದ ಮಮ ಪೆತನ ಪಹದಿಲಿಯೋಮ ಕ್ಯೂವೇ ಎತುಮಾ ಪಟಂಗತ್ತ ಅರ ಇಂಪೀರಿಯಲ್ ಬಿಲ್ಡರ್ಸ್ ವ್ಯಾಪೃತಿ ಅಸಾರ್ಥಕ ವೇಲಾ ತಿಯೆನ್ ಕರು ರಾಜ್ಯ ಮೆತುಮಾ ಒಯ್ ನಿಲಧಾರಿನ್ ಒಬತುಮಾ ನೊಬಗವನ್ನ ಪುಳುವಾ ಮೊಕದ ಮಮ ದನ್ನವಾ ಓಕೆ ಅತ್ತ ತತ್ತೇ ಗನ ಅದ
ಸ್ತುತಿ ಮುಜಿಬುಲ್ ರಹಮಾನ್ ಗರು ಮಂತ್ರಿಮ ಸ್ತುತಿ ಗರು ಗರು ಮಾಚಾರ್ಯ ರಂಜಿತ್ ಮಂತ್ ಗರು ಮಂತ್ರಿಮ ಕಥಾಕರಂಡ ಒಬ್ಬ ತುಮ ಕಥಾಕರ
ಮೂಲಾಸನಾರೂಢ ಮಂತ್ರಿತುಮನಿ ನಾಗರಿಕ ಸಂವರ್ಧನಾ ಅಧಿಕಾರಿ ಕಟೇತು ಸಹ ನಾಗರಿಕ ಸಂವರ್ಧನೆ ಪಿಲಿಬಂದ ಅಪ ರಜೆ ವೆಡಪಿಲಿವೆಲ ಸಂಬಂಧಿ ದೀರ್ಘ ಸಾಕಚ್ಛಾವ ಗರು ರಾಜ್ಯ ಮಾತ್ಯ ಆಚಾರ್ಯ ನಾಲ್ಕು ಗೊಡಹೇವ ಮತ್ತುಮ ವಿಸಿನ್ ಕರುಣ ಲಭುವ ಇವಾಗೆ ಅಪಿ ವಿಶ್ವಾಸ ಕರಣವ ನಿವಾಸ ರಾಜ್ಯ ಮಾತ್ಯ ಗರು ಇಂದಿಕಾನುರುದ್ಧ ಮತ್ತುಮ ಅಪೇ ರಜೆ ನಿವಾಸ ವೆಡಪಿಲಿವೆಲ ಪಿಲಿಬಂದ ಕರುಣು ಮೇ ಗರು ಸಭಾವಟಿ ದಿರಿಪತ್ ಕರಾಯ್ ಎಮೆನ್ಮ ಅದ ಉದಾಸನ ವಿಪಕ್ಷೆ ಮಂತ್ರಿ ಯುತುಮನ್ಲ ವಿಶಾಲ ಪಿರಿಸಕ್ ಪಸುಗೆ ರಜೆ ನಾಗರಿಕ ಸಹ ನಿವಾಸ ಸಂವರ್ಧನೆ ಪಿಲಿಬಂದ ವಿವಿಧ ಕೋಣವಲಿನ್ ಕರುಣು ಇದಿರಿಪತ್ ಕಲ ವಿಶೇಷ ಗರು ವಿಪಕ್ಷ ನಾಯಕ ತುಮ ಇವಕಟ ನಿವಾಸ ಸಂವರ್ಧನೆ ಅಮತಿವರ ಲೆಸ ಕಟಿತುಗಳ ಆಕಾರ ಎತುಮ ಲಭಾಗತ್ ಜಾಗ್ರಹಣ ಪಿಲಿಬಂದವತ್ ಇತ ಉದ್ಯೋಗೇನ್ ಕಥಾ ಕಲ ಇವಾಗೇಮ ಇವಕಟ ಮೆಗಾ ಪೊಲೀಸ್ ಅಮಾತಿವರ ವಿದ್ಯೆ ಕಟಿತುಗಳ ಅಪೇ ಮಿತ್ರ ಗರು ಪಾಟಲಿ ಚಾಂಪಿಕ ರಣವಕ ಮತಿತುಮ ನಾಗರಿಕ ಸಂವರ್ಧನೆ ವೆಡಪಿಲಿವಿಲ ಪಿಲಿಬಂದವತ್ ಕರುಣು ಸಾಕಚ್ಛಾವಟ ಗೆನು ಅವಸಾನೆ ಅಪಿ ದಕ್ಕ ಎತುಮಲ್ಲ ಸಿಯಲ್ ಕಲ ಕಥಾ ಎಕಟ ಕೆಟಗರ ಪುಹಾಮ ಎತುಮಲ್ಲ ಪಿಲಿಗತ್ತ ಅಪಿ ಗಹಪು ಪದೇ ಕುತ್ ನೇ ಅನೆ ಅಪೇ ಬೆರೆ ಪಲು ಕುತ್ ನೇ ಕೇಳ ನಮೋ ಮೇ ಗೆಲವಿಚ್ಚಿ ಪಲುವ ಪಿಲಿಬಂದ ಎಕ ಕಾರಣ ಅಕ್ಕಿದ್ರಾಕ್ ಮೇ ಗರು ಸಭಾವಟ ಮತಕ್ಕರನ್ನ ಕೆಮತಿ ಇವಕಟ ಮೆಗಾಪೊಲೀಸ್ ಅಮಾತ್ಯಾಂಶ ಪ್ರಧಾನ ವ್ಯಾಪೃತಿ ಹಯ ಕ್ರಿಯಾವಟ ನೆಗುವ ಏರೋಸಿಟಿ ಟೆಕ್ ಸಿಟಿ ಮ್ಯಾರಿಟೈಮ್ ವೆಸ್ಟರ್ನ್ ರೀಜನ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ವೆಸ್ಟರ್ನ್ ರೀಜನ್ ಕೋಆರ್ಡಿನೇಷನ್ ಯೂನಿಟ್ ಮೇ ಆದಿವಾಸಿನ್ ವ್ಯಾಪೃತಿ ಹಯ ಕ್ರಿಯಾವಟ ನೆಗುವ ಮೇ ಹಯೇ ಸಲಸುಮ್ ಕಿರೀಮ ಸಂದಹ ಪಮನ ದೇದಾಸ್ ದಾಸೆ ರುಪಿಯಲ್ ಮಿಲಿಯನ್ ಅಸೂಹತೈ ದಸಮ ಹತ್ರ ದೇದಾಸ್ ದಾಹತೆ ಮಿಲಿಯನ್ ಪಣಸ್ತುನೈ ದಸಮ ತುನೈ ಹತ್ರ ದೇದಾಸ್ ದಹಾಟೆ ಮಿಲಿಯನ್ ದೇಶೀಯ ಅಣು ಹತಕ್ ದೇದಾಸ್ ದಹನಮೆ ಮಿಲಿಯನ್ ದೇಶೀಯ ಹತಲಿಸ್ ಪಹಾಯ್ ದಸಮ ಹಯಾಯ್ ಎಕಕ್ ವೇದಾಂ ಕಲ್ಲ ತೀರ
ಗರು ಮಂತುಮ ತಾವ ವಿನಾಡಿ ದೆಗಾತ್ತೀನ ಒಬ್ಬ
ಇಟ ಅತಿರೇಕವ ಅಪಿ ದಕ್ಕ ಮೇ ಅಮಾತ್ಯಾಂಶ ಮಗಿನ್ ಕ್ರಿಯಾತ್ಮಕ ಕರಪು ವೆಡಪಿಲಿವೆಲ ಪಿಲಿಬಂದ ವಿಶಾಲ ವೇದಮಾಕ್ ದರಳ ಅತಿ ವಿಶಾಲ ಪ್ರಚಾರ ಲಬಾದ ಉಣ್ಣ ಮೇ ಆಕಾರೇಟಮ ನಿವಾಸ ಸಂವರ್ಧನೆ ವೆಡಪಿಲಿವೆಲ ಪಿಲಿಬಂದವತ್ ವಿಶಾಲ ಪ್ರಚಾರ ಲಬಾದ ಉಣ್ಣ ಮೇ ದೆಕ್ಕಮ ಹರಿಯಟ ಅರೆ ವಲುವ ವರುವ ವಿಲಿ ಹೃದಾವ ಅಲ್ಲಲ ಮೀ ಪೆಟಿಯೇ ಕ್ವೆದಿಯವಾಗಿ ಎಲಿಸಾ ಮಮ ಕೆಮತಿ ಅಪೇ ಕರು ರಾಜ್ಯ ಮಂತ್ರಿ ತುಮಲ್ಲಟ ಯೋಜನಾ ಕರನ್ನ ಪುಳುವಣ್ಣಂ ಅಮಾತ್ಯಾಂಶ ಮಟ್ಟಮಿನ್ ಮೇ ಮಹಾಜನ ಮುದಲ್ ವಿನಾಶೆ ಪಿಲಿಬಾದ ಕಡಿನಾಂ පරීක්ෂණයක් කරන්න. එතකොට අපිට පුළුවන්කම තියෙනවා මේ ගොල්ලන් මේ පළපු බෙරේ පළුව පිළිබඳව මේ රටේ මහජනතාවට ඇත්ත හෙළි කරන්න. එනිසා මුලාස්රාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි නරකයි වීදුරු ගෙවල්වල ඉඳලා ගල් ගහන්න. මෙතුමල්ලා මේ රටේ නාගරික සංවර්ධනය පිළිබඳවත් මේ රටේ නිවාස සංවර්ධනය පිළිබඳවත් වැඩ කරේ කටින් බතල හිටවන ආකාරයට. හැබැයි ඉරිච්චි අලයක් නැහැ.
ගරුමන්තුමා කෙටියෙන් අවසන්
කරා. ඒ නිසා අපි කැමැති තමුන්නාන්සලාට ආරාධනා කරන්න ඉදිරි වසර පහ තුල මේ රටේ නාගරික සංවර්ධනය කොයි ආකාරයකට සිද්ධ වෙයි කියලා ඉවසීමෙන් ඉඳගෙන බලා හිටින්න. අපිට පුළුවන්කම ලැබුණා
එක
දවසෙන් මේ රටේ නිවාස 14,000ක් හදලා ඉවර කරන්න. ඒ නිසා
ගරුමන්තුමා අවසන් කරන්න.
මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි ආරාධනා කරනවා එන්න, අපි සමග එකතු වෙන්න මේ සංවර්ධන වැඩපිළිවෙලේ හවුල්කාරයෝ බවට තමුන්නාසලා පත් වෙන්න අනවශ්‍ය විවේචන කරනවා වෙනුවට
බොහොමත්ම
ස්තුතියි.
ගරු චමින්ද විජයසිරි මන්තුමා.
නොසනේ ගරු මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන් අද කාරක සභා අවස්ථාවේ විවාදයට ලක්වෙන අමාත්‍යංශයේ කීපයකට අදහස් දක්වන්න අවස්ථාව ලැබී පිළිබඳව සතුටු වෙනවා. එහෙනම් විශේෂයෙන්ම අවුරුදු 4ක් 4 මාරක් නිවාස අමාත්‍යංශයේ යටතේ දෙවැන්ත කාර්යභාරයක් කරන්නට කටයුතු කරපු අපේ හිටපු නිවාස අමාත්‍යතුමාගේ ඒ කාර්යභාරය පිළිබඳවත් මම කතා කරන්න අවස්ථාවක් කරගන්න. මුලාසානෝඩ ගරු මන්ත්‍රීතුමනි, අද උදේ ඉඳන් බොහෝ දෙනා උත්සාහ කරනවා පෞගේ කාලයේ නිවාස අමාත්‍යංශයේ සිදුවිච්ච සිදුවීම් පිළිබඳව රටට සහය අමාත්‍යංශයට අහිතකරව කටයුතු කරා කියන කාරණේ. මම දකින්නේ ඒක නෙමෙයි ගරු මුලසනේ මන්ත්‍රීතුමනි. සජිත් ප්‍රේමදාස කියන විපක්ෂ නායකතුමා, අපේ සමගි ජන බලවේගයේ නායකතුමාට මං හිතන්නේ අද ආණ්ඩු පක්ෂයේ විතරක් නෙමෙයි, එදා අපේ ආණ්ඩු පක්ෂය තුලත් ඒ බය තිබුණා. එක්සත් ජාතික පක්ෂයේ ඇතුලේ තිබිච්ච මහා දැවැන්ත බය තුල නිසා තමයි මං දකින්නේ අද මේ පොදු ජන පෙරමුණ පොහොට්ටුවේ ආණ්ඩුව සෞභාගයේ දැක්ම ක්‍රියාත්මක නොවුණත් මේ රටේ අභාග්‍ය සම්පන්නව නිර්මාණය වන්න ප්‍රධානම හේතුව. මතක තබා ගන්න මුලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි, අපේ සජිත් ප්‍රේමදාස ගරු නායකතුමා ආණ්ඩුව කාලෙම එදා තිබිච්ච කොමිෂන් වලට ගිහිල්ලා කට උත්තර දීලා. සාමාන්‍යයෙන් ආණ්ඩුව තියෙන කාලේ ආණ්ඩුවේ සමහර සිදුවෙන වැරදි, සමහර සිදුවෙන වංචා සම්බන්ධව කොමිෂන් තිබුණේ නැහැ. නමුත් යහපාලන ආණ්ඩුව තුළ තිබිච්ච ඉතා වැදගත් කාරණයක් තමයි ගරු මුලසාවන මන්ත්‍රීතුමනි, ආණ්ඩුවේම සමහර වැරදි කරා නම් ඒ දැනුවත් හෝ නොදැනුවත් නම් ඒ පිළිබඳව එදා අවස්ථාවක් තිබුණා, එදා නීතියක් තිබුණා, එදා යම් සම්ප්‍රදායක් තිබුණා රටට ගැළපෙන විදියට ඒ අමාත්‍යංශය ගිහිල්ලා ඒ විමර්ශන වලට බය වෙලා මුණ දුන්නා. මතක අද උදේ රෝහිත අබේගුරුද ඇමතුමා කතා කරා. එතුමා කියනවා, එතුමා ටීවී එකෙන්ලු දැක්කේ මන්මාවත් හැදෙනවා, අධිවේගී මාර්ගය හැදෙනවා, ඇවිදින මන් තීරු හැදෙනවායි කියලා. එතුමාට මතක් කරන්න ඕනි ඒ සියලු දේවල් එදා හැදුවේ මැදමුරුවේ තියෙන ඒ වලව්වෙන් ගිනාලා නෙවෙයි. කවුරු රටේ පාලනයට ආවත්, මොන ආණ්ඩුව ආවත්, මොන පක්ෂෙන් ආවත්, අර මූලාසන උඩ මන්ත්‍රීතුමනි, මෙරටේ බදු කියවන ජනතාවගේ මුදල් වලින් තමයි රට සංවර්ධනය කරන්නේ. හැබැයි ඒ හැමතිතුමා මන්ත්‍රීතුමා කතා කරේ එදා රාජපක්ෂ මහත්තයාලා මැදමුරුවේ වලව්වෙන් සල්ලි ගෙනල්ලා හැදුවා විදියට. ඒ වගේ ගහපු ගෙහිලි ගැන කියන්න දෙයක් නැහැ. රටේ ජනතාව දන්න අපේ මුදල් මන්ත්‍රීතුමා කිව්වා තාත්තගේ සොහොනත් අම්මගේ සොහොනත් හැදුවේ මේ රටේ අහිංසක බදු ගෙවන ජනතාවගේ මුදල් වලින් කියලා. මං කියන්න ඕනි කාරණේ, මොකද සමහර මන්ත්‍රීවරු ඇමතිවරු එදා තමන්ගේ ආණ්ඩුව කාලේ කරපු හොරකම් වංචා දූෂණ සියල්ල රටට ලෝකයට එළි වෙනකොට.
ගරු රෝහණ දිසානායක මන්තුමා, කෙටියෙන් ඉදිරිපත් කරන්න.
මුලාසනේ මන්ත්‍රීතුමනි,
දැන් එතුමා විශාල චෝදනාවක් කරනවා. මදමුලන මදමුලන පට පට දෙන්න පට මට 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 ඔබතුමා කියන දේ මම නිවැරදි ගන්න මට අවස්ථාව දෙන්න.
එතුමාගේ ඔබ පට ඉන්න. එතුමාගේ වෙලාව වැඩි කරනවා. ඔබතුමාගේ වෙලාව අඩු කරනවා.
ඉඩම් සංවර්ධනය කිරීමේ සංස්ථාවට තමයි එදා මදමුලන ඩීඒ රාජපක්ෂ පදන මගින් කොන්තරාත්තුව පිළිගන්න තියෙන මිලියන
ගරු චමින්ද විදේශික මන්ත්‍රී කතා කරන්න.
විශේෂයෙන් ස්ථාවර නියෝග අවභාවිතා කරන්න දෙන්න. ඔබතුමා
ඔබතුමා කතා කරන්න.
මම කලිමුත් දැක්කා මුලාසනේ අභිමතේ 77 වැනි වගන්තිය තුළ ක්‍රියාත්මක කිරීම සඳහා බලය තිබෙනවා. හැබැයි මේ වගේ මේ රටේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ ඒ ස්ථාවර නියෝග අවභාවිතා කරන්න දෙන්න එපා මුලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි. මහත්වෝ සල්ලි සල්ලි බඳින්න ඕනේ යන්නේ අතින් ගෙනලා තමන්ගේ තාත්තගේ සෝන තමන් දුක් මහන්සි වෙලා හම්බ කරපු සල්ලි වලින් හැදුවා නා. ආ ඒක තමයි රටේ නීතිය. පස්සේ වුණාට පස්සේ ඇවිල්ලා ගිහිල්ලා මේ මම සල්ලි බඳිනවා කියන මොන ලැජ්ජ නැති හිරිකිත වැඩක්ද? ආ අද රටට ඇවිල්ලා කියන්න හදන කඩේ යන්න එපා සහෝදරයා. ඔයාලට කොන්ද කෙලින් තියාලා ගමේ ඉන්න පුළුවන් වැඩ පිළක් හදාගන්න මූලාසන මන්ත්‍රීතුමනි. සර් සජිත් ප්‍රේමදාස කියන ඒ නිර්භීත චරිතය එදා ආණ්ඩුවේ ආණ්ඩුවේ ඇතුලේ තමන්ගේ නායකත්වය සමහර වෙලාවට මේ ආණ්ඩුවේ කරපු වැඩිදල්ල කියලා කියන ගිහිල්ලා බය නැතුව කට උත්තර දීලා ආපු නායකයෙක්. සා හොරකම් කරලා තියනවා වංචා කරලා තියනවා නේද?
ගරු ඉන්දිකා අනුරුද්ධ රාජ්‍ය අමාත්‍යතුමා.
ගරු මේ මගේ වෙලාවෙන් උනත් ගත්තර ප්‍රශ්නයක් නෑ ගරු මන්ත්‍රීතුමනි, මේක නිවැරදි කරන්න ඕන. දැන් මං අතේ තියෙනවා බදුල්ල දිස්ත්‍රික්කේ මම මේක සභාගත කරනවා. බදුල්ල දිස්ත්‍රික්කේ ඉඩම් කෑලි 15. මේ මන්ත්‍රීතුමාගේ මගේ සහෝදරයා මගේ හිතවතා මගේ මිත්‍රයා. දැන් ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ අධිකරණේ යන දෙයක්. එතකොට ඒවා ඉවර කරලා ඒ ඒ ඒක ඉවත් කරලා තියෙන්නේ. එතකොට මෙතුමා මේ අභූත චෝදනාව ගේන නිසා මම නිවැරදි කරන්න කියන්නේ. මම නිවැරදි කරන්න කියන්නේ ගරු මන්ත්‍රීතුමනි මූලාසනේ.
ඔබතුමාගේ කතාව
ඇතුළත් නෑ නෑ මගේ මගේ වෙලාව ඒක ප්‍රශ්නයක් නෑ. මේ ඉඩම් කෑලි 15ක් මෙතුමා සාමාන්‍ය ටෙන්ඩර් පටිපාටියෙන් පිට මෙතුමා නම් කරන පුද්ගලයෝ 15 දෙනෙකුට නිවාස අධිකාරිය ලබා දීලා තියෙනවා.
ගරු චමින්ද විදේශරි
ගරු චමින්ද ගරු ගරු ඇමතතුමා මම ලැජ්ජා වෙනවා. ගරු ඇමතතුමා මේ වෙලාවේ නිවාස සංවර්ධනයේ ඉන්න ඇමතතුමා ඒකේ තියෙන මට මගේ වෙලාව දෙන්න. එයාට ඕනි තරම් කියන මගේ වෙලාව දෙන්න. කරුණාකර මගේ වෙලාව
දෙන්න. ගරු ඉන්දිකා අනුරුද්ධ ගරු රාජ්‍ය අමාත්‍යතුමා
මේක නිවැරදි කරන්න. ඒ නිසා මේ වීදුරු ගෙවල් වල ඉඳන් ගල් ගහන්න එපා. අපි මේවට පරීක්ෂණ පටන් අරන් තියෙන්නේ. මෙහෙම නිවාස අධිකාරියේ විශාල විදියට දූෂණය කරපු නිසා අද ඇමතිවරයාට උත්තර දෙන්න එන්න බැරුව ඉන්නවා. අද ඇමතිවරයා එන්නේ නැහැ මේවට උත්තර දෙන්න. ඒ නිසා මෙතුමට කියන්න ඔය හොදෙන සබන් කෑල්ල ඔయిత වඩා හොඳ එකක් පාවිච්චි කරන්න කියලා.
අවසන් කරන්න. හොඳ එකක් පාවිච්චි කරන්න කියලා. ගරු චමින්ද විජේසිරි මන්තුමා ඔබතුමා කතා
කරන්න.
ඔබතුමාගේ කාලය තියෙනවා.
මේ බොරුළු ඉන්දක ඇමතුමා ලොකු මුසාවක් මේ සමාජයට කියන්න උත්සාහ දරව. ගරු ඇමතතුමනි. ඔය ඔබතුමා පෙන්නපු කොළේ මගේ නම කොතනක හෝ සඳහන් වෙලා තියෙනවා ගරු මූලාසන මන්තුමා මම ඉල්ලාස් වෙනවා. එක වැලි ඇටයක් එක රුපියලක් මේ චමින්ද විජේසිරි හොරගම් කරලා නැහැ කරන්නේ නැහැ. ඉසා කිඹුලා පිටියේ බොරුළු වල කපලා බොරුළු විකුණන්නේ කවුද කියලා මගෙන් අහගන්න එපා ගරු ඇමතුමා. අද මේ ගමේ තියෙන අහිංසක අම්මා තාත්තගේ සල්ලි පොලියට දීලා මේ
මම කරුණු කියන්නම්. මම හිතනවා පිටකොන්දක් තියන් එතුමා වැඩ කරනවා කියලා. ඒ නිසා මම මේක සභාගත කෙරුවා. මට කරන්න දෙයක් නැහැ. එතුමා පිටකොන්දක් තියන මේකේ සටහන එතුමාගේ නම ඒ වගේම මේ විශේෂ බාර සජිත් ප්‍රේමදාස ඇමතුමා එතුමාගේ නමින් අස්සම් කරපු එක තියෙනවා. මම මේක සභාගත කරනවා.
ස්තුතියි. ගරු චමින්ද විදේසිරි
මම මූලාසනාර මොන්තතුමනේ මේ වතන ඔය කෑගාන හැමෝටම කවුරු හෝ ඉල්ලීමක් ආවොත් ඒ ඉල්ලීම අදාළ අමාත්‍යාංශ ඇමතිවරයාට යොමුුණා සාමාන්‍ය දේශපාලන සම්ප්‍රදාය. හැබැයි මගේ නමකින් මගේ සහෝදරයෙක්ගේ මගේ ඥාතියෙක්ගේ මගේ යාළුවෙක්ගේ තව වගකීමෙන් මේ මුලසුරේ
මන්ත්‍රී කියන්නේ
මම ඉල්ලාස් වෙනවා. මං ඉල්ලාස් වෙනවා. මං දේශපාලනේ ඉන්නේ නැහැ. හැබැයි මගේ දේශපාලනට එන මගේ දෙමාපියන් ඉතා දුක්මාංශී නීතිගරුක ලෙස හම්බ කර බුදවිය. හැබැයි ගමේ ඉන්න කාටවත් පොලියට සල්ලි දීලා ඒ තමන්ගේ ඉඩම් ඔප්පු ටික තියාගෙන ඔය කතා කරපු ඇමතිතුමාගේ කණ්ඩායම වගේ අපි දේශපාලනට ඇවිල්ලා නැහැ. දැන් ඉන්දික දැන් අද දන්න බොරුව කිව් 150ක් වේවිකුණත් ඒ ප්‍රදේශයේ කිඹුලාවල බොරුව වලින් කැපෙනවා කර මුලසනේ මන්ත්‍රීතුමා. ඒවා කරන්නේ කවුද? ඒවට අනුබල දෙන්නේ කවුද කියන කාරණේ කවුරුත් දන්නවා. ඒ නිසා අපි දන්නවා ඒ කාලේ කවුද බොරුළු කැපුවේ කියලා. බොරුළු කපන්නේ අද කොහොමද කියලා හොඳට ගජා නිසා අපේ අයින්සක මිනිස්සුන්ගේ සල්ලි පොලියට අරගෙන ඒවා උප්පු හැඩියට තියාගෙන ඒ සල්ලි වලින් රජ විඳින රජපෞල් නෙවෙයි මතක තියාගන්න කරු ඇමතුමා. ඉතින් ඔබතුමාට අභියෝග කරනවා ඔබතුමා ඔය සභාගතව කරපු ලියුමේ කතම හෝ මගේ නමකට ඉඩම් කෑල්ලක් දුන්නා මගේ සහෝදරයෙක්ගේ මගේ මිත්‍රයෙක්ගේ ඥාතියෙකුට අපේ ඉල්ලාස් වෙන්න සූදානම්. ඉතින් ඒක ඒ අභියෝගය ඔබතුමා බාරගත්. තල මෝනාසු වුණ මන්ත්‍රීතුමනි. ඉතින් අපි කියනවා විශේෂයෙන්ම මේ මොකද්ද මේ කරන්න හදන්නේ? මේ ජනාධිපතිවරයෙක් වෙලා හිටපු දුර කාල දෙකක අද වර්තමාන අගමැතිවරයා හැටියට ඉන්න මහින්ද රාජපක්ෂ අගමැතිවරයාගේ වැඩපිළිවෙල නිසා මගේ කාලය දෙන්න මගේ කාලය ගොඩක් ගත්තේ
ඒ වැඩිපුර කාලය තමයි ඔය ලබා දෙන්නේ. ඒ කාලේ මට අනිවාර්ය කාලය තමයි ලබා දෙන්නේ.
අමතිවරයාට තියෙනවා විරුදුරු කතාවේ පැහැදිලි. ඒක කරු මන්ත්‍රීතුමනි
ලබා දෙන්නේ තව විනාඩි
10ක්. ඒසා විශේෂයෙන් මට හරින් පාන්දු ගමතුමා විනාඩි 5ක් දෙනවා.
හරි.
ඒසා විශේෂයෙන්ම මම කියන්න ඕනි කාරණය මේ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ මේ අවුරුදු 4 මාර කරපු කාලය තුල එතුමා හිටපු ජනාධිපති කෙනෙක් නෙමෙයි. හිටපු අගමැතිවරයෙක් නෙමෙයි. එතුමා යම් කිසි සාධාරණ වැඩපිළිවෙලක් එතුමාගේ අමාත්‍යංශය තුල කරපු වැඩපිළිවෙලක්. ඒත් මෙතුමාලා බයයි. මෙතුමාලා බයයි ඊළඟ ජනාධිපතිවරණයේදී මේ දහසක් බොරු කියලා රට විනාශ කරලා ජාතිය පාවා දීලා ආගම විනාශ කරලා නයි පෙන්නලා ගංගා දෙබෑ කරලා ඇවිල්ලා බොරු කියලා රටේ ඒ බොරු පැලවිච්ච නිසා ඊළඟ
ඔබතුමාට විනාඩි 5ක් ප්‍රධාන සංවිධායකතුමා.
සා මෙන්න මේ කියන කාරණේ තමයි තියෙන්නේ ගරු මුලාසොර මහන්තිතුමනි. ඒ වගේම මම කියන්න ඕනි දැන් පෞගේ කාලේ විශේෂයෙන්ම රජයේ සතුව තිබුණ බොහෝ ඉඩම් නිවාස හදන්න තිබුණා. ඒ නිවාස හදන ඉඩම් වල අපිට මතකයි ඒ කාලේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ වර්තමානයේ ක්‍රීඩා ඇමතිතුමා කියලා රේස් පදින්න රේස් ට්‍රක් හදලා රේස් පැද්දා කරපු මුලසනේ මන්ත්‍රීතුමා. මෙන්න මෙයාලා කරපු වැඩ නිවාස අමාත්‍යාංශය තිබුණ නිවාස හදන්න තිබුණ ඉඩම් වල මෙයාලා කියලා රේස් ට්‍රක් හදලා අයියලා මල්ල රේස් පැද්දා. මෙන්න මේවා තමයි අපි කියන්න ඕනේ. ඒ වගේම මතක තියාගන්න ගරු ඇමතිතුමනි ඔබතුමා කියනවා නිලධාරීන් බඳව ගත්තයි. ඒ නිලධාරීන් බඳව aran තියෙන්නේ අයින්සක අසරණ එදා වේල හොයාගන්න බැරි වෙච්ච තමන්ගේ ඒ කටයුතු කරගන්න බැරි ඒ අයින්සක සේවකයා. අද තමුන්නාසල මොකද කරලා තියෙන්නේ? පුළුවන් නම් උත්තර දෙන්න. මධ්‍යම පරිසර අධිකාරියේ සභාපතිවරයා කවුද අද? අද අරගෙන තියෙන තමුන්නාසලගේ අබේසිංහ කියන තමුන්නාසලගේ එදා ජනාධිපතිවරයාගේ ළමයක් ඉදිරිපත් කරකත් මෙන්න විශාල වැටුපක් එක්ක තමන්ගේ දේශපාලන හිතාශී කණ්ඩායම් තමයි අද මේ මෙතුමාගේ දොලා තියෙන විතරක් නෙමෙයි ගරු මුණසානු මන්ත්‍රීතුමනි. විශේෂයෙන්ම මම කියන්න ඕනි තිලක් වීරසිංහ කියන සිවිල් ගුවන් සේවා අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ දාලා තියෙන කවුද මේ මාමණ්ඩියා කියලා අපි අහනවා. ඉෂා හැම දෙයකටම කෙලින් කතා කරන ඇමතිවරයෙක් ඇඩියට සජි ප්‍රේමදාස මහත්තයා aran තියෙන අහිංසක රටේ ගමේ උගත් බුද්ධිමත් තරුණ තරුණියා කියන කාරණේ මේ නැත්කම මේ තමන්ගේ මාමණ්ඩියා මේ අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ දාලා කඩ දුන සාධාරණයිද කියන කාරණේ අහනවා. ඒක තමයි අර උජුමල් මන්ත්‍රීමාගේ වගේ වීදුරු ගෙවල් ඉඳලා ගල් ගහන්න එපයි කියන්නේ. ඒ විතරක් නෙමෙයි තවත් පුතුණුවන්ගේ නැන්දාම්ම කෙනෙකුත් මේ අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ දාලා කඩ යුතු කිරිපිලිමද ඒවත් වැරදි කියලා. අපි දකින්නේ ඉන්දික අනුරුද්ධ ඇමතුමාලගේ කොන්ද කසියරුකාව කෙලින් තියෙනවනම් අපි එදා හිටපු ආණ්ඩුවේ වැරදි කියලා ඒ ආණ්ඩුවට බැන්නා වගේ තමුන්නාසලත් කියන්න මේවා වැරදි මේවා කරන්න එපා කියලා. අද අග්‍රාමාත්‍ය කාර්යමණ්ඩලයේ ප්‍රධානියා කවුද?
අනුරුද්ධ
රාජපක්ෂ.
මගේ නම එතුමා කියපු නිසා තමයි මම මේක කියන්නේ. මගේ පිටකොන්ද හොඳට තියෙනවා කියන එක කියන නිසා තමයි මම පැහැදිලිව මෙදා ජාල් සැලුන් එකේ වැඩ කරන ඉංජිනේරු සංස්ථාවේ වැඩට ගත්තා කිව්වේ. අද වෙනකම් මේ පාර්ලිමේන්තුවට ඒක නිවැරදි කරලා නැහැ. ඒ නිසා ඒවට උත්තර ඕනා. ඒ නිසා ඔබතුමා හරි ඒ උත්තර ටික අරන් ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවට කියන්න. ඇයි එහෙම සේවකයෝ බඳවගත්?
සමින්ද විජේසේකරතුමා කතා කරන්නේ.
සේවයට වාර්තා කරාද නැද්ද කියන කාරණේ අමාත්‍යංශය සහ එදාල ආයතනයේ ඒ සේවකයා සේවයට පැමිණීම සහ පිටවීම පිළිබඳව අස්සම් කළා.
ගරු තිස්ස.
හරි එතනින් ඔබතුමාට හොයාගන්න පුළුවන්. ඒ එහෙම
තිස්ස කුට්ටිය.
මෙන් කියන්නේ හම්බන්තොට දිස්ත්‍රික්කේ ළමයි පෝස්ටර් ගහන්න ගත්තා.
ගරු චමින්ද විදේශරි මන්තුම කතා කරන්නේ.
මුලාසුන මන්ත්‍රීතුමනි.
ගරු මන්තුම කතා කරන්නේ.
රාගලින් මාතරින් එලවලා දැන් බදුල්ලට ඇවිල්ලා බදුල්ලේ අද මේ ආණ්ඩුවේ පස් නිසා ඒකට අපි අරගෙන කරන්නේ නැහැ නම කිව්වේ නැහැ නම කිව්වේ නැහැ
දිලාන් පෙර ඕ මයික් එක දීලා තියෙන්නේ
ගරු 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 මුලාසන මන්ත්‍රීතුමනි ඔය මූලාසනේ ඔය පැත්තෙන් ඉඳගත්තත් මේ පැත්තේ ඉඳගත්තත් සාධාරණ වෙන්න
ඕනේ
මේ 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 සභාවේ කවුරුත්
හැමදාම ඩිලාන් පෙරේරා ඇමතුමා විපක්ෂ මන්ත්‍රීවරයෙක් වාඩි වුණාම නිකන් මේ කතාවල් හදන්න හදනවා ඒසා කරුණාකරලා කියනවා මේ සභාවේ කියන
එක මන්ත්‍රීතුමා කතා කරගෙන යන්න
උණුහරුපකින්
චාන්ද විජේසිරි මන්ත්‍රීතුමා කතා කරගෙන යන්න
කරු මූලාසනාඩු මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම මම කියන්න ඕනි කාරණේ
කතාව පවත්වා ගන්න යන්න ඉඩ දෙන්න
බල්ලෝ ඉන්නවා කිව්වට
මේ කතා
දොපිය දාගත්තට මඩ කරන්න දෙයක් නැහනේ
තුෂාරේන්ද්‍ර නීලගරු මන්තුමා
ගරු මෝලාසරේ මන්තුමනේ චමෙන්ද විජේසිරි මහත්මයා කියලා අවධාරණය
කරලා චමෙන්ද විජේසිරි මන්තුමා කතා කරලා
මෝලාසරණ මන්තුතුමනේ
චමෙන්ද විජේසිරි කතා
කරලා
කතාවට බාධා
ඉන්නවයි කියලා මට කියන්න අයිතියක් තියෙනවා. ඒක මගේ අයිතිය. හැබැයි ඒ පිළිබඳව තොප්පිය දාගෙන තමන් කියලා කාරණේ ප්‍රදර්ශනය කරන්න ගියා විදිහ අපි කනගාටු වෙන. ඒ පිළිබඳව එකතු වෙන ජේෂ්ඨ
මන්ත්‍රීවරයෙක් කමිටුවේ
ඉන්නවා අපි කනගාටු. ඉන්දික අනුරුද්ධ ගරු ඇමතුමාගේ යෝජනාව කර හම්බන්තොට තියෙනවා වැසිකිලි නැති පවුල් 50,000. දැන් මේ නිවාස හදන්න කලින් තමුන්නාසලාගේ නායකයා දෙවරක් දෙවරා
ජනාධිපතිවරයෙක්
මේ වැසිකිලි 50,000 හදලා දෙන්න
ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක්
තියෙනවාද මේ
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා මූලසනට කතා කරන්න ගරු මන්ත්‍රීතුමා
තමුනාසගේ පිළිතුරු
මන්ත්‍රීතුමා ඔබතුමා මූලසනට කතා කරලා විනාඩි දෙකක් ඔබතුමා
විනාඩි දෙකක් තිබෙනවා
ගරු මන්ත්‍රීතුමා
මා කයිවාරු ගහනවා කම්පෝරි ගහනවා දැන් මේ වෙනකොට හිටපු ජනාධිපතිවරයා අගමැතිවරයා
අවසන් කරනවා දැන් අවසන් කරාම දෙන්න
වැසිකිලියක් හදා ගන්න බැරුව කඩේතු කරා
ගරු ඉන්දිකාන්දරෝද රාජ්‍යමත්තුමා ගරු ඉන්දිකාන්දරෝද
ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි අපි පුදුම වෙන්නේ නැහැ මේගොල්ලෝ මේ මැරිලා ඉපදිලා වගේ කතා කරන එක ගැන 2019 මෙතන මම නම කියලා මේ යෝජනා කරන නිසා කියන්නේ මේගොල්ලෝ අයවැයට මිලියන 4000ක් වෙන් කරා මංගල සමරවීර ඇමතිතුමා කිව්වා මුළු රටේම වැසිකිලි නැති ප්‍රශ්නයක් තියෙනවා හම්බන්තොට විතරක් 50,000ක් නැහැ කියලා. හැබැයි
මිලියන
4000න් එක රුපියලක්වත් එක වැසිකිලියක්වත් හදන්න වියදම් කරේ නැහැ 2019 වසරටම. ඒ වගේම ඒකෙන් මිලියන 400ක් අරගෙන අපි දැන් අනාවරණය කරගෙන යනවා තමුන්ගේ ප්‍රතිරූප ගොඩනගා ගන්න ප්‍රචාරක කටයුතු වලට වියදම් කෙරුවා කියලා මිලියන 400ක් අරගෙන. ඔන්න ඕක තමයි ඇත්ත කතාව.
ස්තුතිය කරු ඇමතුමා.
දුක හිතන ඇමතුමා මොකද? පුතාලා ටික ඇමතුලා රේස්පදින නිවාස අමාත්‍යංශයේ තිබුච්ච ඉඩන්ටික හදාගත්තා කියලා
කිව්වා. ඔබතුමා කතා කරන්නේ.
දැන් පොඩ්ඩක් වේදනාව ඇති මේ වැසිකිලි පිළිබඳව ප්‍රශ්න ආපුවා. විශා ඇමතුමා තරහා ගන්න නෙමෙයි කිව්වේ. මේ වැසිකිලියක් හදලා දෙන්න බැරි නම් ඔයාලගේ අමාත්‍යංශයේ
වැඩක් නෑ. විනාඩියෙන් අවසන් කරන්න.
අයවාරු ගහනවා වගේ නෙවෙයි.
ඔයාලා
මේ වැසිකිලි ටික හදලා දෙන්න කියන්නේ අපිට බැරි වුණා කමන්නේ නෑ.
ගරු මන්ත්‍රීතුමා
මේ එක ගයක් හදනවා මේ කියලා පම්පෝරි ගහනවා.
ගරු මන්ත්‍රීතුමා
දෙන්න මගේ යාළුවට ඕඩර් එක දෙන්න මගේ යාළුවට.
පොයින්ට් ඕඩර් දෙන්න මේ කතාව අවසන් කරන්න යන්නේ. අවසන් වුණාම දෙන්න.
මූලාසන මන්ත්‍රීතුමනි.
විශේෂයෙන්ම නම් පොයින්ට් ඕඩර් දෙන්න ඔබතුමා කතා
කරගෙන යන්න. ශේ තුල දිගින් දිගටම කෙරෙන මේ අක්‍රමතා පිළිබඳව අපි කියන්න ඕනේ වර්තමානයේ
සමාජපතිවරයා ගරු චාමර සම්පත් මන්තුමා මේ කතාව ඇදීගෙන
යනවාද අපි දෙන්නම එක කෑල්ලේ ප්‍රශ්නයක් අහනවා ඔබතුමාට අද මදුරකමට යන්න බෑ මරි ප්‍රශ්නයක් තිබ්බා මොකද මදුරකම බල්ලා කෙටුව මිල්ලකම ඔය තුනම අවුරුදු 1980 ප්‍රේමදාස මහත්තයා හදපු ගෙවල් අද වෙනතුරු ඔප්පුවන්නේ ඔබතුමාත් එක්ක අද මිල මදුරකම ගොඩක් තරහ වෙලා ඉන්නේ ඔය ඔක්කොටද ඔප්පුව දී ගන්න බැරි වෙච්ච එක ගැන එතුමාගේ තාත්තා හදපු පුතාට ඔප්පුව දෙන්න බැරි වුණා
විජේසිරි මන්තුමා ඔබතුමා කතා කරන්නේ
ඔය කියන නිවාස අමාත්‍යාංශයේ තක්සේරු කරලා තියෙන
කෙටියෙන් අවසන් කරලා ඔක්කොට
දෙන්න ඉතලයි තියෙන්නේ මගේ විනාඩි දෙකක් විතර ඇමතුමා ගත්ත මේ අවසානේ ඒක ඒ විනාඩි දෙකක් මට දෙන්න
ඔක්කොම එකතු කරලා මන්තුමා
පිළිතුරු කතාවේ උත්තර දෙන්න ඕනේ ඇමතිවරයා පිළිතුරු කතාවෙන් බැහැර වෙලා තවත් වැඩ පිළිවෙලක් කරන්න උත්සාහක දරන
විනාඩියෙන් අවසන් කරන්න
ඉෂා කරෝ මුලාසෝන මන්ත්‍රීතුමනි ඔය කියන
වැඩසටහන්
සියල්ලක් අවසන් කරලා තියෙන්නේ තක්සේරු කරලා තියෙන්නේ ඒ තක්සේරු මුදල් ගෙවලා තියෙන්නේ ඒ ඔප්පුට එක දෙන්න විතරයි චාමර මන්ත්‍රීතුමා තියෙන්නේ ඉතින් ඔය ඔප්පුට එක දෙන්න ආයි ඔය ගාලා දමුනාසලා දුන්නා කියන විදිහට මේ වැඩපිළිවෙල හදලා දෙන්න. ඒ වගේම
අම කියන්නේ අවසානයේ
නාගරික සංවර්ධන අමාත්‍යාංශය හරහා
ගර්මන්තුම අවසන් කරන්න.
ව්‍යාපෘති රටට පළදායි නොවන නිසා අද මා විශාල අසරතාවයක තිබෙනවා. ඉතින් කොච්චර උගතුන් වියතුන් නිර්මාණයේ වුණත් මේ අමාත්‍යාංශයේ කොච්චර වියතුන් හිටියත් අද ප්‍රායෝගිකව මේ නගර නිර්මාණයේදී විශේෂ වැඩපිළිවෙළකට ඊයේ මහර සිද්ධිය වුණත් තදබදේ නිසා
තමයි අවසන් කරන්නේ.
එෂා අපි විශේෂයෙන්ම කියන අවසාන වශයෙන් අපි හොරගම් කරලත් නැහැ හොරගම් කරන් ඉඩ තියන්නේත් නැහැ ඒ හොරගමට සම්බන්ධ වෙන්නේ නැහැ ඒක විපක්ෂයේ හිටියත් ආණ්ඩුවේ හිටියත් කවදත් ඒකට විරුද්ධයි කියන කාරණය මතක් කරමින් අවස්ථාව ලබා දී පිළිබඳ ස්තුතියක්
නිරෝධ. බොහොම ස්තුතියි ගරු රොහණ දිසානායක මන්තුමා.
ගරු මන්ත්‍රීතුමනි
ඔබතුමාට විනාඩි පහක කාලයක් තියෙනවා.
නාගරික සංවර්ධන ගැන කතා කරන නිවාස අධිකාරිය මෙයා සම්බන්ධ අමාත්‍යාංශයක් ගැන කතා කරනකොට අද අපි ආවේ ඇත්තටම ඒ ගැන අපේ දැක්ම සෞභාගයේ දැක්ම අපේ වැඩපිළිවෙල අපි කොහොමද 2021 මේ රටේ අපේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන ගැන කතා කරන්නේ. හැබැයි මෙතන ආවට පස්සේ ඒවා පැත්තක තියලා මෙතන මුජිබර් රහමාන් මන්ත්‍රීතුමා කාරණයක් කිව්වා මේ මැද මුලන කෞතුකා රාජපක්ෂ කෞතුකාගාරය ගැන. සම්ින්ද විජේසිරි මන්ත්‍රීතුමා කතා කළා. දැන් අපි කියන්න ඕනේ මේ කෞතුකාගාරය සඳහා වියදම් කළ තියෙන්නේ මුදල් රුපියල් මිලියන 33.9ක්. ඒ වගේම මිලියන 99.9ක් තමයි දැන් මේ ගිහිල්ලා මේ වගේ මුදලක් අවභාවිතා කරා කියලා. ඒ වෙලාවේ ඩීඒ රාජපක්ෂ පදනම ඒක ඉඩම් සංවර්ධන දෙපාර්තමේන්තුවට සංස්ථාවට බාර දීලා තිබ්බ කොන්ත්‍රාත් පදනම මත මේක හරි ගස්සලා දෙන්න කියලා හදලා දෙන්න කියලා. හැබැයි රාජපක්ෂවරුන්ට මඩ ගැහිමේ අරමුණෙන් තමුන්නාසලා ඉදා හැමදාම ගැව්වා එතුමා ගැව්වා අපිට මතකයි 2015 එතුමා නොයෙක් නොයෙක් තැන්වලට අරන් ගියා මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමා අගමැතිතුමා. ඒ නිසා අපි තමුන්නාසලාට කියන්න ඕනේ ඒ සඳහා රුපියල් මිලියන 99කට දම්මා. හැබැයි අවසානයේදී රජයේ උඩිට ජෙනරාල් ඉදමත් තීන්දුව කරා මේකට මිලියන 33.7ක් පමණයි වේදන් වෙලා තියෙන්නේ. ඒකත් මුදල් ගෙවලා තියෙන නිසා නැවත නැවත මේක හොද හොද මඩේ දාන්න තමුන්නාන්සලට අවස්ථාවක් නැහැ කියනක අපිත් ඒ වගේ මඩ ගහන්න තමුන්නාන්සලට අවස්ථාවක් නැහැ කියනක අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒවා සම්බන්ධයෙන් ඊළඟට කොළඹ නගරයේ අඩුවාදන් ලැබි පැල්පත් නිවාස ගැන කතා කළා. මහා ගෝරනාඩු දිනවා අයියෙන් කෑ ගහනවා රටට ඇහෙන්න ලෝකෙට ඇහෙන්න පොතු වලට යනවා. හැබැයි අපි කියන්න ඕනේ 1970 ඉඳලා 77 දක්වා නිවාස 2200ක් හදලා තියෙන්නේ පැල්පත් නිවාස අඩු ආදායම් පැල්පත් නිවාස. 1977 ඉඳලා 1994 දක්වා නිවාස 1900යි. අවුරුදු 17ක් නොය පම්පෝරි ගව්වා වයින නායකයාගේ පියා ඇදෙන එදා හිටිය අවුරුදු 17දී නිවාස 1900යි උන්ට හදන්න පුළුවන් වෙලා තියෙන කෙනක අපි තමුන්නාසල් පැහැදිලි කරන්න ඕනේ. 1994 ඉඳලා 2010ට 2300ක් අඩුවාදන් පැල්පත් නිවාස හදලා තියෙනවා. ඒ වගේම 2010 ඉඳලා 14 දක්වා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා නාගරික සංවර්ධන අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා වශයෙන් කටයුතු කරන යුගයේදී බාරව කටයුතු කරද්දී නිවාස 19000ක් හදලා තියෙනවා මිත්‍රවරුනි මන්ත්‍රීතුමනි. ඒ වගේම 2015 ඉඳලා 2019ට නිවාස 1100යි. හැබැයි 2020 නවරජාවට පස්සේ මේ මාස අතර ඇතුළත නිවාස 1900ක් හදලා තියෙනවා මන්ත්‍රීතුමනි. මූලාසනේ මන්ත්‍රීතුමා තමුන්නා ඔබට
කියන්න ඕනේ විනාඩි දෙකක් ඔබතුමාට තියෙනවා.
මීතරමුල්ල කුණු ගන්න හැමදාම තමන්ගේ අර හිඟන්නගේ තුවාලය වගේ ඒක පෙන්න හිටියේ. හැබැයි මීතරබොල්ල කුණු කන්ද කැඩලා ගියාට පස්සේ අපිද ගිහිල්ලා දැම්මේ කෙරවල පිටියට කුණුවට තෝරන්නේ නැතුව මිශ්‍ර කුණු ගිහිල්ලා ඉතන දාලා අද ඒක ගැන නිරන්තරයෙන් කතා කරනවා තමුන්නාස අපි කියන්න ඕනේ. ඒ නිසා 7-5ක් වැඩක් නොකරපු කාලය පහුගිය අවුරුදු 5ක කාලය වැඩක් කරපු නැහැ. අද නායකයා ඇවිල්ලා නිවාසෙ ඉන්න ඇමතුමා අද මෙතන ඇවිල්ලා උත්තරයක් දෙන්නව නම් අපි සතුරු වෙනවා. අද එතුමා මෙතන නැහැ. ඇයි තමුන්නාසලා වැඩ උත්තර දෙන්නේ? එතුමා එන්න කියන්නේ මෙතෙන්. එතුමාට ඇවිල්ලා මෙතන උත්තර දෙන්න පුළුවන්.
ඒක දෙන්න විදිහක් නැහැ. මම කතා කරන්නේ හිටපු නගරාධිපතිවරයෙක් වශයෙන් සුවර්ණ පුරවට සම්මානය ගත්ත නගරාධිපතිවරයෙක් වශයෙන් the best musical council of Sri Lanka සම්මානය ගත්ත කෙනෙක් වශයෙන් මම කතා කරන්නේ නාගරික සංවර්ධන කැබිනට් නෝනාමතිවරයෙක් වශයෙන් කතා කරන්නේ. ඒ නිසා තමුන්නාසලට කිසිම අයිතියක් නැහැ මිත්‍ර මම මන්ත්‍රීතුමනි ඒ ගැන කතා කරන්න අපි තමුන්නාසලට පැහැදිලිව කියන්න ඕනේ නාගරික සංවර්ධන අමාත්‍යාංශය කිව්වම විශාල වගකීමක් තියෙනවා මේ රටේ.
ගරුමන්තුමා
හැම පළාත්
පාලනායකට
උලසනේ මන්ත්‍රීතුමනි හැම පළාත් පාලනායකට 300 ගණනක් අද UDA ඇක්ට් එක පාවිච්චි කරන් නාගරික සංවර්ධන අධිකාරි අපිට තියෙනවා නගරයක් දියුණු කරනකොට නගර පහසුකම් දෙනකොට ජල සම්පාදනය කරන්න ඒ වගේම ටෙලිෆෝන් ටික දෙන්න
ඒ වගේම
විදුලි බලය ලබා දෙන්න ඒ වගේම මහා මාර්ග පද්ධතිය සංවිධානය කරන්න ඒ නගරයට අවශ්‍ය සියලු දේවල් පහසු කරන්න අද නගරයකට සීමා කරලා නැහැ මුළු උතුරු නගරේ ප්‍රදේශය ඇතුළු එදා වඩක්කින් වසන්තම් කිලක්කින් නවෝදම් කියලා ඒ යාපනයේ ප්‍රදේශය
මඩකඩවුවේ
ප්‍රදේශය
සංවර්ධනය කළා
අද මුළු රටේ මේ වගකීම් බාරගෙන තියෙන්නේ නාගරික සංවර්ධන අධිකාරිය අපි ඔබ ගරු මුලාසේ මන්ත්‍රීවරුනික විනාඩියක් තප්පරයක් දෙන්න අපි පැහැදිලිව කියනවා රාජපක්ෂවරු මේ සටන රිම කරන්නේ මේ රටේ හැම ගෙදරකටම විදුලිය ලබා දීලා හැම ගෙදරකටම ජල පහසුකම් ලබා දීලා හැම ගෙදරකටම ඒ අවශ්‍ය සියලු පහසුකම් ලබා දීලා හැම ගමකටම මාර්ග
ටික
නගරයේ තියෙන පහසුකම් ගමට ගෙනියලා මුළු රටම මේ පහසුකම් ලබා දීලා කියන එක පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා
අවසන් කරන ස්තුතියි ඔනරබල් උදේ අර්ෂදී සිල්වා මන්තුමා
ගරු සභාපතිතුමා මේ හදිසියේ මට ලැබිච්ච ලියකියවිල්ලම් මම මෙතනට ඉදිරිපත් කරන්න සූදානම් වෙනවා නාගරික
සංවර්ධන ඉදිරිපත් කරන්න කාලේ ප්‍රශ්නයක්
තියෙනවා ජනාධිපතිතුමා කිව්වයි කියලා මහජන උපයෝගීතා කොමිසම වහලා දාන්න කියලා මේ දැන් අපිට මේ WhatsApp එකක් ආවා මේක වෙන්න බෑනේ මහජන උපයෝගීතා කොමිසම වහලා දාන්න බෑනේ මේ රටේ සියලුම මහජන උපයෝගීතා ඉලෙක්ට්‍රිසිටි මේ ඔක්කොම මේ නියාමනය කරන්නේ මේ ආයතනේනේ මම දැනගන්න
කැමතියි
මේක දූෂමාන ආරංචියද මේක බොරුවක්ද එහෙමනම්
බොහොම ස්තුතියි බොහොම ස්තුතියි
ඒක තමයි දැනගන්න ඕනේ
ඔනරබල් උදේ කුමාර් ඔනරබල් උදේ කුමාර් ඔනරබල් උදේ කුමාර්
සභේ කි තලමිතාංගුම් ගෞරව උරුපිනර් අවර්ගලේ தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிறுவனர் அமரர் வி கே வெள்ளையன் அவர்களின் 49வது சீராட்ட தினத்திலே மலை மக்கள் சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே உரையாற்ற கிடைத்துவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்டிலே வாழும் 15 லட்சம் இந்திய வம்சாவளி மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத ஒரு அமைச்சின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாத திட்டத்திலே மிகவும் வேதனையுடன் கலந்து கொள்வதாக இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மலை மக்களின் முன்னிலை படித்து இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு உருவாக்கப்பட்டது பல தசாப்த காலமாக இவர்கள் தோட்ட மக்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள் ஆனால் கடந்த ஆட்சியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முயற்சியால் அரசியல் பலத்தால் அந்த சொற்பதம் மாற்றப்பட்டு மலைய மக்கள் என்ற கௌரவ பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது அதாவது நல்லாட்சி அரசாங்கத்திலே வரவு செலவு திட்ட அறிக்கையா இருக்கலாம் அல்லது அனைத்து ஆவணங்களிலும் இந்த மலைய மக்கள் என்ற கௌரவ பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் மாத்திரமின்றி கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே மலைநாட்டு புதிய கிராமங்கள் என்ற கௌரவ பெயர் கொண்டு ஒரு புதிய அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டது 4.5 வருட காலங்களிலே சாதனை படைக்கும் அளவுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அத்தோடு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் முறையாக பயன்படுத்தியமைக்காக முன்னாள் அமைச்சர் கௌரவ் திகாம்பரம் அவர்களின் தலைமையிலே மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு விருது பெற்ற அமைச்சாக உச்சத்திலே இருந்தது அதே போல ஹட்டன் தொழிற்பயிற்சி நிலையமும் விருது பெற்றது ஆனால் இன்று மலைநாடு என்ற அந்த கௌரவ பெயர் நீக்கப்பட்டு மீண்டும் தோட்டம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதாவது அமைச்சின் பெயர் மாற்றத்தில் கூட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காட்டப்பட்டுள்ளது இது மாத்திரமன்றி மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்ட பல வேலை திட்டங்கள் இன்று தடைப்பட்டுள்ளது அதாவது கடந்த அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. கட்டி முடிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களுக்கு கூட குடிநீர் மின்சாரம் வழங்கப்படாமல் பூட்டி கிடக்கின்றது. அது மாத்திரமின்றி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அடிக்கல் நாட்டப்பட்ட வீடமைப்பு திட்டங்களில் வீடுகளுக்கு பதிலாக புத்தரைகள் முளைக்கு கிடக்கின்றன. ஆகவே அடிக்கல் நாட்டப்பட்டு 8 மாத காலமாக வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே வரவு செலவு திட்டத்திலே வீடமைப்புக்கு மிக குறைந்த அளவு நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தனி வீடு கட்டம் அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதியமைச்சின் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கணக்கறிகளே பெருந்தோட்டங்களை சார்ந்த குறைந்த மாடிகளை கொண்ட வீடமைப்பு திட்டங்களை தோட்ட உரிமையாளர்களின் பங்களிப்புடன் அறிமுகப்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்ட்ரோடியூசிங் லோ ரைஸ் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் வித் சப்போர்ட் ஆஃப் எஸ்டேட் ஓனர்ஸ். இதன் மூலமாக மாடி வீடுகள் அமைப்பது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தனி வீடுகள் கட்டப்படும் என்று மக்களுக்கு சொல்லப்படுவதன் உண்மை தன்மை என்ன என்று இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எனவே மலையகத்தில் முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்த தனி வீடு திட்டமா அல்லது தோல்வி அடைந்த தொடர் மாடி திட்டமா என்று உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாடி வீடு கட்டுவது என்றால் மலை மக்களின் காணி உரிமையின் உறுதிப்படுத்தும் என்ன என்பதை இந்த அரசாங்கம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அத்தோடு எத்தனை சதுர அடியில் வீடு கட்டப்படும், கட்டப்படும் வீட்டுக்கு கட்டுமான படிவுக்கு செலவிடும் தொகை எவ்வளவு, எத்தனை பேச்சு நேரத்தில் வீடு கட்டப்படும் என்று இந்த உயர சபையின் ஊடாக மலைய மக்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் காலத்திலே வாக்குறுதி அளித்தபடி 20 பேச்சு காணியிலே ஸ்லப் வீடுகளில் கூட வீடுகள் கட்டப்படும் என்று மலைய மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடமைப்பு திட்டமாகவே கடந்த அரசாங்கத்திலே இந்திய அரசாங்கத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட கைசாதிடப்பட்ட 10,000 வீடுகளின் நிலை என்ன என்பது தெரியப்படுத்தப்பட வேண்டும். இந்த வீடமைப்பு திட்டங்கள் பற்றி எதுவுமே கூறப்படவில்லை. அப்படியானால் இந்த 10,000 வீடுகள் கைவிடப்பட்டன என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே மலைய மக்களின் நில உடைமை சம்பந்தமாக 7 பேச்சு காணியுடன் காணி உறுதி பத்திரம் வழங்கப்பட்டது. இந்த காணி உறுதி பத்திரம் வெற்று கரதாசி என்று ஆளும் கட்சி தரப்பில் பலர் கூறினார்கள். ஆகவே இது சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கோருகிறேன். அத்தோடு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட மலையக அபிவிருத்தி அதிகார சபை தற்போது கிடப்பில் போட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அதற்கு வெறுமனே 63 லட்சம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் மலையக அதிகார சபைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது தொடர்பாக வரவு செலவு திட்டத்திலும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எல்லா அரச நிறுவனங்களுக்கும் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது இந்த அபிவிருத்தி அதிகார சபைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று புரியாத புதிராக இருக்கிறது. இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்ட மலைய அபிவிருத்தி அதிகார சபைக்கு நிதி ஒதுக்கப்படாது ஏன் என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது மலைய அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட முதலாவது வீடமைப்பு திட்டமான 100 ஸ்கிரப் தோட்டத்தை ஆரம்பிக்க வீடமைப்பு திட்டம் தட்டுவது கைவிடப்பட்டுள்ளது. அந்த தோட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். ஆகவே மலைய அதிகார சபை என்பது மலைய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரச நிறுவனமாகும். அரச காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதனை அழித்துவிட வேண்டும் என்று நான் கோரிக்கை விரும்புகிறேன். மலைய பெருந்தோட்ட மக்களுக்கு சுமார் 160,000 வீடுகள் தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மலைநாட்டு புதிய கிராம சபை ஊடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலமாக தெரியப்பட்டுள்ளது. ஆகவே மலையக அதிகார சபைக்கு உருவாக்கப்பட்ட 5 வேலை திட்ட ஆவணத்தில் இது கூறப்பட்டுள்ளது. அதாவது பெருந்தோட்ட மக்களை கிராம ரீதியாக
முடிக்கவும்
பெருந்தோட்டம் மக்களாக மாற்றுவதே இந்த நோக்கமாகும். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பிளான்டேஷன் கம்யூனிட்டி இன்டு வில்லேஜ் கம்யூனிட்டி வித் டிக்னிட்டி செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் வித் பா வித் அதர் கம்யூனிட்டிஸ். அதுதான் இந்த நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தற்போது இந்த
2020
ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை. 2020 ஒதுக்கீடு குறைந்த அளவு நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெறுமனே 1,622 மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அது 1,522 மில்லியன் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்புக்கு 714 மில்லியன் ஒதுக்கப்பட்டாலும் அதில் 2,014 மில்லியன் ஹெட்டன் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 500 மில்லியனை வைத்து
மலைய
மக்கள் வாழும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே மலைய மக்கள் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நாங்கள் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எம்மை பொறுத்தவரை மலைய மக்களின் எதிர்காலம் அபிவிருத்தி தமிழ்தான் முக்கியம். ஆகவே இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு மேலதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தினர் தாழ்வு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கௌரவ காதர்மஸ்தான்
நன்றி.
உங்களுக்கு 5 நிமிடங்கள் இருக்கின்றது.
இன்று குழுநிலை விவாதத்தில் எடுக்கப்பட்டுள்ள நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அதே போல் அதை சார்ந்த இராஜாங்க அமைச்சர்களுக்குரிய இந்த விவாதத்தில் உண்மையிலே கருத்துக்கள் தெரிவிக்க கிடைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அதாவது எமது பகுதிக்கு பல அமைச்சரவைகள் குழுக்கள் வந்து பல செயல் திட்டங்களை அங்கு கலந்துரையாடி அதை செயல்படுத்துவதற்குரிய ஆலோசனைகளையும் செயல்படுத்துவதற்குரிய செயல்பாடுகளையும் எமக்கு ஏற்படுத்தி தருவார்கள் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த குழுக்களில் வந்திருந்த கௌரவ அமைச்சர் நாளக்க இராஜாங்க அமைச்சர் நாளக்க அவர்களுக்கும் அதே போல கௌரவ ராஜாங்க அமைச்சர் இந்திகா அன்ருத் அவர்களுக்கும் முதல்ல நன்றிகளை கூறிக்கொண்டதோடு அந்த பகுதிகளில் வந்து அங்கு எமது தேவைப்பாடுகளை அடையாளப்படுத்தும் பொழுது எம்மார் கூறப்பட்ட குறிப்பாக கூறுவதென்றால் நகர அபிவிருத்தி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட முல்லைத்தீவு மத்திய பஸ் நிலைய பணிகள் இரண்டாம் கட்டத்துக்குரிய பணிகளையும் விரைவாக செய்து தர வேண்டும் என்று இங்கு நாங்கள் கோரிக்கை கேட்டுக்கொள்றதோடு வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் மத்திய நகராக வவுனியா நகரம் அடையாளப்படுத்தப்பட்டு விரைவாக விருத்தி செய்யப்பட வேண்டும் என கௌரவ பிரதமர் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக மன்னார் நகரம் முல்லைத்தீவு நகரம் என்பன விசேட அபிவிருத்தி திட்டங்களின் ஊடாக மேம்படுத்தல் வேண்டும். கடந்த காலங்களில் முறையாக திட்டமிடப்படாது ஏற்படுத்தப்பட்ட வவுனியா பம்பைமடி கழிவகற்றல் தளம் பல்வேறு சமூக பிரச்சனைகளை உருவாக்குகின்ற நிலை காணப்படுவதனால் இது பற்றி விசேட கவனம் செலுத்தப்பட்டு மாற்று நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும். வவுனியா மற்றும் மன்னார் நகரசபைகளுக்கு கழிவற்றுவதற்கான மீள் சுழற்சி திட்டத்திற்கான உதவிகள் செய்யப்படல் வேண்டும். முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் பிரதேச கடல் பிரதேசங்களை மையப்படுத்தி கரையோர பாதுகாப்பு நிலைகளை அமைத்தல் வேண்டும். அதே போல குறிப்பாக கூறுவதனால் கிராமிய எமது பகுதி வன்னி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல கிராம வீடமைப்பு திட்டங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது. இது தொடர்பாக உரிய கவனம் செலுத்தி நாக்கினேன். அமைச்சர் அவர்கள் 2 முறை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல பகுதிகளையும் இது சம்பந்தமாக கௌரவ இந்திக்கு அனுந்த அமைச்சர் அவர்கள் சென்று பார்வையிட்டு விரைவாக இதற்குரிய, ஏனென்றால் கடந்த காலங்களில் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீடுகளில் இருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. இந்த வீடுகளை, அதாவது அவர்கள் இருந்த குடிசை வீடையும் அப்புறப்படுத்தி இந்த வீடை கட்டி அவர்களுக்கு இந்த வீடை கட்டி முடிக்க இயலாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சரியான நிதிகள் ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட நிதியை விட கூடுதலான அந்த வீடுகளை கட்டியதனால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இதை விரைவாக நிவர்த்தி செய்து தருவதாக கூறியபடிக்கு நான் இன்னும் விரைவாக எங்களுக்கு இதை நிவர்த்தி செய்து தர வேண்டும். அதே போல நான் சில முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலைகளை மையப்படுத்தி நிர்மாணத்துறை கட்டட பொருட்கள் உற்பத்தி வளையம் ஒன்றை உருவாக்குதல். அதே போல நாங்கள் கூறுவதென்றால் ஒரு கிராம பிரிவுக்கு ஒரு வீடு என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைந்தது. அந்த வகையிலையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். மீள்குடியேற்றம் தொடர்பான பிரத்யேகமான ஒரு அமைச்சு இன்று இல்லை. ஆனால் குறித்த அமைச்சு தொடர்பான விடயங்கள் இந்த அமைச்சின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே இடம்பெயர்ந்த குடியமர்த்தப்பட வேண்டிய மற்றும் இதுவரை குடியமர்த்தப்படாமல் 12,000 குடும்பங்கள் நிரந்தர வீடுகள்
அமைத்து
அவர்கள் கொடுக்க வேண்டிய நிலைகள் இருக்கின்றது. அவற்றை கொடுப்பதோடு அமைச்சர் அவர்கள் முழு முயற்சிகளும் எடுத்து இந்த பகுதிக்குரிய உட்கட்டமைப்பு வேலைகளையும் நாங்கள் அவசரமாக செய்து கொடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பகுதிகளில் குடிநீர் மின்சாரம் மற்றும் வீதி வசதிகள் விருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற மீள் குடியேற்றப்பட்ட கிராமங்களுக்கு இந்த அடிப்படையில் வந்து இதை செய்வதற்கு உண்மையிலே நான் நினைக்கிறேன் உட்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி கிட்டத்தட்ட 1400 மில்லியன்கள் ஆனால் அது மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. பாருங்கினால் அமைச்சர் அவர்கள் கூடுதலாக இதற்குரிய நிதிகளை எடுத்து இந்த தேவைப்பாடுகளையும் இந்த இதுகளை செய்வதற்குரிய அளவுகளை செய்ய வேண்டும். அதே அடிப்படையில் நாங்கள் பார்க்க போனால்
சென்ற சுருக்கமாக நிறைவு
சென்ற உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்துல கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்களையும் நாங்கள் அவருடைய தந்தை இருக்கும் பொழுது எமது பகுதிக்குரிய மக்களுடைய தேவையை கருதி கடைசி கட்டத்தில் வந்து பல இலவச மின் இணைப்புகள் இலவச நீர் இணைப்புகளை தந்து அந்த பகுதிகளுக்குரிய தேவைப்பாடுகளை செய்வதற்கு பல வகையில் உதவி செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே வந்து மலைய தமிழ் மக்கள் நீண்ட காலமாக கனவான காணி உரிமையுடன் தனி வீடு என்ற வீட்டு திட்டம் முன்னிமைப்படுத்தி நிறைவு செய்வதற்குரிய தேவை ஏற்பாடுகளை நான் அவர் அவருடைய காலத்தில் செய்வார்கள் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி. ஆர்டர் பிளீஸ். யலி பார்லிமென்ட் ரசி. විසර්ජන 20 50 කෙටුම්පත සම්බන්ධ කාරක සභා අවස්ථාව අද දින වැඩ කටයුතු අවසන් වන තෙක් අවශ්‍ය කාලය ලබා ගැනීම සඳහා සභාවේ අවසරය ඉල්ලා සිටින බව පාර්ලිමේන්තුවට දන්වනු කැමැත්තෙමි. සභාව එකඟද?
ආයි.
කාරක සභා අලි එක්ලස්රයි. ගරු වඩිවේල් සුරේස් මන්තුමා,
ගෞරවතුකුරිය සභයේ தலைமைதாங்கி நடத்து கொண்டிருக்கிற
உறுப்பினர்களே, මාඩ විනාඩි 7ක්
තියෙනවා. 8ක් එකක් අඩුවද?
ඔව් එකක් අඩු
වෙනවා. ආයේ இன்னைக்கு நேரமும் குறைக்கப்படுது. மலைய மக்கள் வீடு அவ்வளவு வீடு கட்டி முடிஞ்சு போல தெரியுது. ஆகவே விசேடமாக இந்த சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே மிக முக்கியமான அவசியமான ஒரு அமைச்சினுடைய இந்த வரவு செலவு திட்ட உரையிலே என்னுடைய தொப்புள் கொடி உறவும் மலையக மக்கள் சார்பாக இங்கு ஒரு சில முக்கிய முன்மொழிகளை வைப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வீடமைப்பு அமைச்சு என்பது எமது மலையக மக்களுக்கு மிகவும் எட்டாக்கணியாக இருந்த காலகட்டத்திலே மிக குறுகிய கால இந்த நாடு சுதந்திரம் அடைந்து பல தசாப்தத்திற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்தில் தான் இந்த வீடமைப்பு திட்டங்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த லயத்து வாழ்க்கையிலிருந்து மாடி வீடு தனி வீடு என்று வீடமைப்பு திட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொண்டு வந்திருந்த போயிலும் கூட இன்னுமே கிட்டத்தட்ட 150,000 வீடுகள் தேவைப்பட்டிருக்கின்றது என்பது இன்று இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த தரவுகளின் அடிப்படையிலே இந்த நாட்டில் வாழ்கின்ற பிரஜைகள் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயற்படுகின்ற மலைய மக்கள் என்ற வகையிலே பெருந்தோட்ட மக்கள் மலையகத்திலே தொழில் புரிகின்ற மக்கள் தோட்டங்களை வேலை செய்பவர்கள் அந்த தோட்டத்திலே வேலை செய்கின்ற பரமிழ்ந்து உருவாகிய நகரங்களிலே வாழ்கின்றவர்கள் ஏனைய சிப்பந்திகள் ஏனைய வேலை தொழில்களுக்கு ஈடுபடுவதும் கூட கூடுதலாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்று சில விடயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு பெருந்தோட்டங்களை வேலை செய்வதற்கு மாத்திரம்தான் காணி வழங்கப்படும், அவர்களுக்கு மட்டும்தான் வீடமைப்பு என்று வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீடமைப்பு தேவை நிச்சயமாக, அதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. நிச்சயமாக வீடு. அதே நேரத்திலே அந்த சமூகத்திலே பிறந்து வாழ்ந்திருக்க வேறைய தனியார் துறையில் வேலை செய்கின்ற தோட்ட இளைஞர்கள் இன்று குடும்பங்களாக மாறியிருக்கின்ற தோட்ட இளைஞர்கள் நகரப்புறங்களிலே வேலை செய்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வீடமைப்பு தேவையாக இருக்கின்றது. இன்று இந்த நாட்டினுடைய வீடமைப்பு அமைச்சராக மிகவும் அனுபவமிக்க முன்னாள் ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இந்த வீடமைப்பு அமைச்சராக இருக்கின்றார். அதேபோன்று மலையகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய இதய தெய்வம் சவமூர்த்தி தொண்டமானையா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து அருமம் தொண்டமானவர்களுக்கு பிறகு இன்றைக்கு ஜீவன் தொண்டமான் தம்பி அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார். அவருக்கு இந்த அரசாங்கம் கூடுதலான சக்தியை வழங்க வேண்டும்.
நான் நினைக்கின்றேன் என்னுடைய அனுபவத்திலே இந்த மலையக மக்களுடைய வீடமைப்பு திட்டங்களை இந்த எதிர்வரும் 5 வருட காலத்தில் ஓரளவேனும் முன்னேற்றப்பட வேண்டுமானால் அந்த அமைச்சுக்கு நிதிகளை கூடுதலாக ஒதுக்க வேண்டும். அந்த நிதி அமைச்சு அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி போதாமையாக இருக்கும் என்பது எங்களுக்கு பாரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த நிதி போதாது, நிதி கூடுதலாக வழங்கப்பட வேண்டும். இன்று பெருந்தோட்ட கம்பெனிகள் காணிகளை சரியான முறையிலே சட்டபூர்வமாக இந்த மக்களுக்கு வழங்காமல் இருக்கின்றார்கள். 1980 பிறகு அமர சவுமூர் தொண்டமலை அவர்களுக்கு பிறகு ஆறுமுக தொண்டமான் அமைச்சர் அவர்கள், அதே போன்று பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் அப்படி கட்டம் கட்டமாக இந்த வந்த வீடு திட்டங்களுக்கு இன்னும் வீட்டு உரிமை பத்திரம் கொடுக்கப்படவில்லை. நான் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக இருந்த போது அதற்குரிய அமைச்சர் அங்கீகாரமும் பெற்று கிட்டத்தட்ட 17372 காணி உருத்துறவைகள், அந்த வீட்டுக்குரிய உரிமைகள் அனைத்தும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு செய்வித்து ஆயத்தமாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் இருக்கின்றது. அந்த வீடமைப்பு உரிமைகளையும் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது என்பதையும் இந்த உயரிய சபையிலே ஞாபகப்படுத்தி வைக்க விரும்புகின்றேன். அத்தோடு இந்த வீடமைப்பு திட்டங்கள் வந்து ஐஆர்டிபி மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மூலமாக இந்த வீடு கட்டப்பட்டு சில வீடுகள் கடன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தோட்டத் தொழிலாளர் சம்பளத்திலே அதன் கடனும் அறவிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குரிய உரித்து இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த அந்த ஜேடிபி எஸ்பிசி காலகட்டத்திலிருந்து பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு கிடைத்ததிலிருந்து அவர்களுடைய கடன் மூலமாக அமைக்கப்பட்ட வீடுகளுக்கு கூட இன்னமும் வீட்டுரிமை வழங்கப்படும். அந்த வீட்டுரிமை அனைத்தும் ஆயத்தமாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரே கிடப்பில் இருக்கின்றது. அந்த அனைத்து ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற அந்த உரிமைகள் உறுத்துகளை மிக விரைவாக இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த குறிப்பிட்ட அமைச்சை மிகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த வீடு ஆசிரியர் மலையகத்திலே ஆசிரியர் கிராமங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதேபோன்று மலையகத்திலே இன்னும் இன்னொரு அண்ண வீடமைப்பு திட்டங்கள், இந்த நகர வீடமைப்பு திட்டங்கள் போது மலையகத்திலே இன்னைக்கு கூடுதலாக நகரங்கள் இருக்கின்றன. அந்த நகரங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு கூட கூடுதலாக வீடுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே கொடுமு நகரத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது, இந்த மலையகத்திலே இருக்கின்ற நகர பிரதேசங்களிலும் இந்த வீடமைப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். இன்று கோவிட் 19 கொரோனா வைரஸ் சம்பந்தமாக இன்னைக்கு பெருந்தோட்டங்களில் தனியார் தனி வீடுகள் அமைக்கப்படாத காரணத்தினால் இன்று கொத்தனிகள் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே பசறை பிரதேசத்திலே கணவரில் தோட்டத்திலே 20க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு ஒரு கொத்தனியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கணவரில் தோட்டத்திலே ஆக மிகப்பெரிய தோட்டம் அந்த பிரதேசத்திலே, அது கொத்தனியாக மாற்ற காரணம் என்ன? அவர்கள் வாழ்கின்ற இந்த வீடமைப்பு முறைகள் அடுத்தடுத்து வீடுகளாக இன்னும் நாய்மார்கள் அப்படி இருக்கின்றன.
2 நிமிடங்கள் இருக்கு.
483 தோட்டங்கள் இந்த நாட்டிலே, 483 தோட்டங்கள், இந்த 483 தோட்டத்தில் ஒரு தோட்டம் சரி முழுமையாக தனி வீடுகள் அமைச்சது வரலாறே கிடையாது. எல்லாவற்றையும் வெள்ளக்கார கட்ட லாயம் இருக்கு. எல்லா தோட்டத்திலும் இன்னும் 200 லாயங்கள் இருக்கு. நாங்க என்ன இன்னைக்கு பேசினாலும் இன்னைக்கு எவருக்கும் யாரும் நாங்கள் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னே இருந்த அரசாங்கம் இருக்கலாம், இப்ப இருக்க அரசாங்கம் இருக்கலாம், மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எழுத்து மூலமாக மட்டுமே வரவு செலவு திட்டத்திலே கூறப்பட்டதை தவிர நடைமுறை சாத்தியப்படவில்லை என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்து மூலமாக 50,000 வீடு, 75,000 வீடு இந்திய அரசாங்கத்தினுடைய வீடுகள் எல்லாம் சொல்லப்படுது. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட், சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று நோயாளி இறந்திருக்கின்றார். இதுதான் மலை மக்களுடைய வரலாறு. ஆகவே இதுக்கு அனைவரும் நாங்கள் எல்லாரும் காரணம் சொல்ல வேண்டும். யாருக்கும் கைவிட்ட முடியாது. ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி காலத்திலையும் பதில் சொல்லணும், சந்திரிகா பண்டார நாயக்க முன்னாள் ஜனாதிபதியும் பதில் சொல்லணும், அதே மாதிரி தற்போதைய எங்களுடைய பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு நல்லாவே தெரியும் மலையக மக்களை பத்தி, அவருடைய வாழ்க்கை வேலை திட்டங்கள் சம்பந்தமாக. ஆகவே நாங்கள் அவரிடம் ஒரு முன்மொழிகின்றோம், அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு பிரதம மந்திரி ஜனாதிபதி அவர்கள் இந்த வீடமைப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணமினால் முழுமையாக இந்த முழுமையாக அனுபவம் பெற்ற வகையிலே ஒரு தொழில் அமைச்சராக இந்த நாட்டிலே செயற்பட்டவர் என்ற வகையிலே அவரிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பெருந்தோட்ட மலைய மக்களுடைய வீடமைப்பு திட்டத்திலே தோட்ட தொழிலாளிகளுக்கு கொடுப்பது மட்டுமல்லாது அங்கு மட்டுப்படுத்தப்படாமல் நகரப்புறங்களில் வாழ்கின்றவர்கள், ஏனே தொழில் இந்த தலைநகரிலும் கூட வேலை செய்கிறார்கள், அந்த இளைஞர்கள் அனைவருக்கும் புதிய ஒரு வீடமைப்பு திட்டத்தை ஒரு புதிய முறையிலே உருவாக்கி அனைவரையும் இந்த நாட்டுடைய பிரஜை என்ற வகையிலே அவர்களுக்கு வீடுகளை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கரு அமரகீர்த்தி அத்துக்கோரல மந்திரிமா உபதுமாட வினாடி பாக்க காலத்தினோ
மூலாசனாரூட கரு மந்திரிமணி அப்பேரட்டை அக்ராமாத்திய கரு மஹிந்த ராஜபக்ஷ மெத்திதுமாகே ஏவகேம நியோஜ்ய அமாத்திய இண்டிக அனுருத்த மேத்துமாகே நாகரிக சங்வர்தன அமாத்திய நாளக கொடஹேவா மேத்துமாகே ග්‍රාමීය නිවාස යටිතල පහසුකම් සංවර්ධන අමාත්‍ය රාජ්‍ය අමාත්‍ය ජීවන් තොණ්ඩමන් මහතුමාගේ තමාත්‍යංශය පිළිබඳ අවස්ථාවක් මට ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ වෙලාවෙන් ලබා දීම පිළිබඳව ගරු අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට මගේ ගෞරවනීය ස්තුතිය ප්‍රණාමය මම මේ අවස්ථාවේ පිරිනමන්න කැමැතියි. ඒ වගේම අද මේ අවස්ථාවේදී අපි මතක් කර සිටින්න ඕනේ ජාතික නිවාස සංවර්ධන අධිකාරියේ පසුගිය කාල සීමාව තුළ යහපාලන රජයෙන් පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ නිවාස ඉදිකරනකොට අපිට බලවත්සේ අසාධාරණ ලක්ුණා ජනතාව. ඒ අවස්ථාවේදී නිවාසලාභීන් තෝරනකොට තේරුවේ එක්සත් ජාතික පක්ෂයේ ශාඛා සමිතියේ නිර්දේශය අරගෙන එන්න කිව්වා. වකුගඩු රෝගියෙක් වුණත් වකුගඩු රෝගියට නිවසක් දෙන්න ගියාම එක්සත් ජාතික පක්ෂයේ ශාඛා සමිතියේ නිර්දේශය ගේන්න කිව්වා. ඒ වගේ තමයි නිවාසලාභීන් තේරුවේ පහුගිය යහපාලන ආණ්ඩුවේ. නමුත් අද ගරු අග්‍රාමාත්‍යතුමත් අපේ නියෝජ්‍ය රාජ්‍ය අමාත්‍යතුමත් ඉතා විනවිදභාවයෙන් යුක්තව සියලුම ග්‍රාමසේක වසංවල සංවර්ධන නිලධාරීන්, සමුද්ධි නිලධාරීන්, කෘෂිකර්ම පර්යේෂණ නිෂ්පාදන නිලධාරීන් ඇතුළු රාජ්‍ය නිලධාරීන් ඇතුළු කණ්ඩායමේ කමිටුවේ නිර්දේශය අරගෙන තමයි අද නිවසක් ඉදිකරන්න සෑම වසමකම කටයුතු කරලා තියෙන්නේ. මේ වෙනකොට පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ වසම් 294 තුළ නිවාස 294ක් ඉදිවෙමින් පවතිනවා. අවසන් වෙලා තියෙන 100කට ආසන්න ප්‍රමාණයක්. ඒ නිසා අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ මේ අපේ ගරු අග්‍රාමාත්‍යතුමාටත් ඉන්දික අනුරුද්ධ ඇමතුමා ශ්‍රේෂ්ඨ චාරිකාවක නිරතුන පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ අඩුපාඩු සොයා බලන්න ඒ අවස්ථාවන් වල සමහර උදාගම් සංකල්පයට දෙහදපු නිවාස යෝජනා ක්‍රම විශාල රාශියක් අවසන් කරලා නැහැ පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ තුල. ඒ උදවිය ගමෙන් ඈත් කරලා වෙන හුදකලා ප්‍රදේශවල ගිහින් දාලා විදුලිය නැහැ, ජලය නැහැ, පාරවල් ටික නැහැ. උදාහරණයක් විදිහට අත්තන කඩවල ආයේ 30 ගම්මානයේ ජනතාවට ඒ ණය දීලා නැහැ. ඉන්දික අනුරුද්ධ ඇමතුමා ගිහිල්ලා ඊට පහුවදාම ඒ මුදල් ප්‍රතිපාදන ලබලා දීලා ඒ ජනතාවට පිහිටවීම පිළිබඳව අපේ ගෞරවය අපි පිරිනමන්න ඕනි. එනිසා පහුගිය ආණ්ඩුව ප්‍රචාරක කටයුතු සඳහා තමයි මේ සියලුම මුදල් වියදම් කරේ. අපි දන්නවා දිඹුලාගල ප්‍රදේශයේ ජීවහත්තගම ගම්මානයත් කුවේණි ඒ ගම්මානයත් හදුව ගම්මාන දෙකක් එකළඟ මේක පළක දෙක හදලා තියෙන එකම ඉඩමේ පළක දෙකට ලක්ෂ 7කට වඩා වියදමක් දැම්ලා තියෙනවා. මේ වගේ අනවශ්‍ය වියදම් තමයි පහුගිය ආණ්ඩුව කරේ. හම්බන්තොට උදාගමක් හදනවා නම් පොළොන්නරුව, තිරිකුණාමලේ, අනුරාධපුරේ හැමතැනම පෝස්ටර් ගහනවා. මේ සඳහා විශාල කෝටි ගාණක මුදලක් මේ ප්‍රචාරක වියදම් සඳහා වියදම් කරලා තියෙනවා. එනිසා අද ජනතාවට අපි දැක්ක සිමෙන්ති කොටටක බෙදෙනකොට ලොරි ගෙනහැල්ලා එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීවරු ගෙදර තියාගෙන සිමෙන්ති ටික බෙදුවේ තමන්ගේ පාක්ෂිකයට විතරයි. ඒ උදවිය සිමෙන්ති ටික විකුණ ගත්තා. සුදුසු අයට සිමෙන්ති ටික ලැබලා දුන්නේ නැහැ. මේක තමයි නිවාස සංවර්ධන අධිකාරියේ පහුගිය යහපාලන ආණ්ඩුවේ අපි දැක්ක ඉතාමත් අවිධිමත් ඒ ප්‍රතිපත්ති මාලාවක් තමයි ක්‍රියාත්මක කරේ. එනිසා අද ජනතාවට මම හිතන්නේ ඉතාමත් ගමේ අසරණ ජනතාවට නිවසක් හදන්න අවස්ථාව අතිගරු අග්‍රාමාත්‍යතුමා ලබා දීම පිළිබඳව අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනි. අද ඒ නිවසේ තමන් ඉපදුන, තමන් ජීවත් වෙච්ච ඒ පරිසරය තුර ඉඳගෙනම ඒ නිවස හදාගෙන හුදකලා පරිසරයකට යන්නේ නැතුව ඉතා සාර්ථක ජීවිතයක් ගත කරන්න පුළුවන් පරිසරයක් අද නිවාස අධිකාරිය හරහා නිර්මාණය වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනි.
ගරුමන්තමාතාව විනාඩියක්
තියෙනවා. ගමට ගෙයක් හටට හෙටක් වැඩසටහන තුලදී ගරු අග්‍රාමාත්‍යතුමත් නින්දික අනුරුද්ධ ඇමතුමත් ඒ වගේ නිවාස සංවර්ධන අධිකාරී පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ කළමනාකාරතුමා ප්‍රමුඛ කාර්ය මණ්ඩලය පුදුමාකාර කැපකිරීමක් කරලා මිතා ඉතාමත්ම වේගයෙන් මේ නිවාස යෝජනා ක්‍රම ටික පිළිබඳව අපේ ගෞරවය ප්‍රණාමයක් පුද කරමින් අද ඉදිරි කටයුතුත් අපේ ජනතාවට මේ නිවාස ඉතා කඩිනමින් අවසන් කරලා ඒ කටයුතු සාර්ථක කරගන්න අපේ අමාත්‍යමාගේ සහයෝගයත් නැවත නැවතත් බලාපොරොත්තු වෙමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. ස්තුතියි.